ගරු වේලුකුමාර් මන්තිතුමා, ඔබතුමාට විනාඩි 7ක් කාලයක්.
කාලය
විනාඩි 7යි.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த முக்கியமான விவாதத்திலே உரையாற்றுவதற்குரிய அந்த வாய்ப்பை தந்தமைக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த நாட்டிலே கடந்த 2-3 வருடங்களாக உயர்கல்வியிலே ஒரு பற்றி இருந்த ஒரு தொற்று நோயாக கூட சொல்லக்கூடிய வகையிலே இருந்த ஒரு பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வருவதற்குரிய ஒரு நிலைமையை இன்றைய உயர்கல்வி அமைச்சராக விஜயதாச ராஜபக்ச அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே அதற்கு முதலாவது எங்களுடைய பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த 2-3 வருடங்களாக இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் அந்த தங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை சரியான முறையிலே தொடர முடியாத வகையில் இந்த பிரச்சினை அவர்களுக்குள் சுமத்தப்பட்டு அவர்கள் வீதியிலே இறங்கி நேற்றைய நாள் வரை இன்றைய நாள் வரை அந்த மாணவ போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணம் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இந்த பிரச்சினை தொடர்பாக சரியான திட்டவட்டமான ஒரு தீர்வினை இந்த சமூகத்திற்கு பெற்றுக் கொடுக்காமை. அவை இன்று இந்த சைட்டம் கல்லூரியிலே கல்வி பயின்றிருக்கக்கூடிய 900க்கும் அதிகமான அந்த மாணவர்களினுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற அதே நேரத்திலே இலங்கையினுடைய வைத்தியத்துறையிலான அந்த கல்விக்கு இனிவரும் நாட்களிலே எத்தகைய பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதனுடைய நியமத்தை சரியான முறையிலே பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு தீர்வு இன்று முன்வைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. சைட்டம் கல்லூரியிலே இருக்கக்கூடிய வைத்திய அந்த பிரிவுக்குரிய கற்றல் நடவடிக்கைகளை கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு மாற்றீடு செய்து அந்த மாணவர்களுக்கு ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு தெரியும், கடந்த காலம் முழுவதும் ஒரு பக்கம் எங்களுடைய அடுத்த இந்த சமூகத்தினுடைய தலைமைகளாக இந்த நாட்டின் பிரஜைகளாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு பக்கம் பாதையில் இறங்கி போராடினார்கள். மறுபக்கமாக இந்த சைட்டம் கல்லூரியினுள் இறுகியிருந்த மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தடுமாற்றமடைந்திருந்தார்கள். இன்னொரு புறமாக அந்த சைட்டம் கல்லூரியிலே தங்களுடைய பிள்ளைகளை அனுமதித்து அவர்களுடைய காலத்தை இவம் வீணாக்கி தங்களுடைய பணத்தையும் இழந்து பெற்றோர்கள் என்ன செய்வதென அறியாத நிலைமைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். இது அனைத்திற்கும் காரணம் இந்த நாட்டிலே சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமையும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்களானது தனது அதிகாரங்களை கைக்கெடுத்து அதனை சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமையுமே என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவே ஒரு வைத்திய அந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்குரிய அனுமதி, அதற்குரிய தகமைகள், அதற்கான அந்த நியமங்கள் கொண்டிராத ஒரு தனியார் நிறுவனமானது மாணவர்களை அனுமதிக்கின்ற போதே, அந்த மாணவர்களை உள்வாங்குகின்ற போதே அதற்கான ஒரு தீர்வை, அதற்கான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அந்த அது சார்ந்த நிறுவனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்ற கேள்வி எழுகின்றது. அவை எவ்வாறாயினும் இன்று இந்த எல்லா தரப்புகளும் ஒரு நிம்மதி அடையக்கூடிய, இந்த எல்லா தரப்புகளும் திருப்தி அடையக்கூடிய ஒரு தீர்வு இதன் மூலம் கிட்டும் என நம்புகின்றோம். அதே நேரத்திலே இந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான உள்வாங்கல் தொடர்பாக இங்கே குறைந்தபட்ச தகமை பேசப்படுகின்றது. ஒன்று, இந்த தனியார் பல்கலைக்கழகங்களினது அந்த அனுமதிக்கப்படும் கல்லூரிகளினது அவர்களினுடைய கற்றல் கற்பித்தல் அவர்களினுடைய அந்த பாடநெறி வழிமுறை தொடர்பான நியமங்கள் ஒரு புறமாக நாங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. மறுபுறமாக அந்த கல்லூரிகளுக்கு அந்த பாடநெறிகளுக்கு உள்வாங்குகின்ற மாணவர்களினது தகமை தொடர்பாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சட்டத்தில் இங்கே
ப்ளீஸ் நியோஜக கதாநாயகத்துமா சுங்கன்னு
ஒபதுமா கதாகரன்
இங்கே இந்த சட்டத்திலே சைத்தம் கல்லூரியில் அந்த கல்வியை தொடர்ந்த அந்த மாணவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்காக அந்த குறைந்தபட்ச தகமை 3 எஸ்சித்திகள் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து இனிவரும் காலங்களிலே அது ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்குகின்ற அந்த மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அந்த தகமையின் அடிப்படையிலேயே இந்த உள்வாங்கல் நடைபெற வேண்டும் என்பது இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கொண்டுவரப்பட்டிருக்கின்ற குறைந்தபட்ச தகமைகள் மற்றும் நியமங்களானது அது சார்ந்த சட்டங்களானது சரியான முறையிலே நடைபெறப்படுத்துவதற்குரிய அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதே நேரத்திலே இன்று ஒரு நாட்டில் கல்வித்துறை தொடர்பாக அந்த மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை சுதந்திரமாக அது அரசியனது பல்கலைக்கழகங்களாக கல்லூரிகளாக இருக்கலாம், தனியார் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளாக இருக்கலாம், அவற்றிலே சுதந்திரமாக அவர்களினுடைய கற்றல்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் இங்கே எந்த வேலியை அமைத்தாலும் கூட இவ்வாறு வேலியிட்டாலும் கூட பல மாணவர்கள் எங்களுக்கு தெரியும் பல மில்லியன் ரூபாய் பல மில்லியன் ரூபாக்களை செலவழித்து வெளிநாடுகளிலே தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்கின்றார்கள். அதே நேரத்திலே தங்களுக்கு தகமை இருந்தும் கூட தாங்கள் ஒரு வைத்தியராக சட்டத்தரணியாக ஒரு பொறியியலாளராக வருவதற்கு தகமை இருந்தும் கூட அந்த தகமையை வைத்து கொண்டு அதற்கான அவகாசம் இல்லாததனால் சாதாரண தொழில் நிலையில் இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இது ரெண்டுக்கும் இடையிலே இனிவரும் காலங்களில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தி எங்களுடைய சட்ட திருத்தங்களின் மூலம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களினது அந்த உள்வாங்கல் தொடர்பான செயற்பாடுகள் அதனுடைய அந்த கொண்டுநடத்துகின்ற நியமங்கள் தொடர்பான விடயங்களின் ஊடாக இதற்கு ஒரு சமநிலையான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும். எங்களுக்கு தெரியும் வைத்தியத்துறையை பொறுத்த வரையிலே குறிப்பாக தோட்டத்துறையை எடுக்கின்ற போது தோட்டத்துறையில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியசாலைகள் மெடிக்கல் சென்டர் என்கின்ற நிலையங்களை நாங்கள் பார்த்தால் இங்கே விஞ்ஞானத்துறையின் குறைந்தபட்ச தகமை பேசுகின்றோம். அங்கே வைத்தியர்களாக கடமையாற்றுபவர்கள் எவ்வித வைத்திய தகமையும் அற்ற சாதாரணமானவர்கள். சில வேளைகளிலே அவர்கள் வர்த்தக கலைத்துறையிலே கல்வி பயின்றவர்களாக கூட இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே வைத்தியர்களாக இந்த தோட்டத்துறையிலே இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் சென்ட்ரல் என்ற நிலையங்களிலே செயற்படுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான மிகுந்த பின்னடைவுகள் அதே போல வைத்தியத்துறையிலே இடைவெளிகள் தொழில் சார்ந்த பற்றாக்குறைகள் இருக்கின்றது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முடிவினூடாக இனிவரும் காலங்களில் அந்த கல்வியை தொடர்வதற்கான அவகாசம் அதிகரிக்கப்பட வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு துசிதா விஜயமான மந்திரத்துமே புத்திமேர வினாடி ஹத்தாய்
பூமிஸ்தூதி கதாநாயகத்துமணி. මේ අවස්ථාවේදී සයිටම් පෞද්ගලික වෛද්‍ය විද්‍යාලය කොතලාවල වෛද්‍ය පීඨයට අනුබද්ධ කරන එක ගැන මම හිතන්නේ බොහොම හොඳ ධනාත්මක උත්තරයක් ලැබෙන මේ මොහොතේ විශේෂයෙන්ම උසස් අධ්‍යාපන අමාත්‍ය අපේ විජේදාස රාජපක්ෂ අමාත්‍යතුමාට විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. මම මේ අවස්ථාවේදී මේ වෛද්‍ය පීඨය ගැන කතා කරනකොට මේ හා සමානවම වෛද්‍ය ශිෂ්‍යයෙක් විදියට 1985 වෛද්‍ය විද්‍යාලයට ඇතුල් වෙලා රාගම පෞද්ගලික වෛද්‍ය විද්‍යාලයට අර්ගල කරනකොට අද වගේම මේ සරසා විසිසුන් වගේම අපි වෛද්‍ය ශිෂ්‍යයෝ අපි පාරට බැස්සා. ඉතින් මේ හා සමානවම උද්ඝෝෂණ ගෙනියනකොට අපි දැකපු දෙයක් තමයි මම හිතන්නේ මම විජේදාස රාජපක්ෂ අමාත්‍යතුමාටත් ඊයේ ආංශික උපදේශක කාරක සභාවේ කිව්වේ අද දරුව පාරට බැහැලා උද්ඝෝෂණ කරනවා. ඔවුන් පොළඹවන යම් පිරිසක් ඉන්නවාද කියලා මට සැකයක් තියෙනවා. මොකද මම මේ අත්දැකීම ලැබපු වෛද්‍ය ශිෂ්‍යයෙක් විදියට මට මතකයි 1987 1988 ඒ වර්ෂවලත් එක්ක 1989 වර්ෂයේ පුරාම අපි විශ්වවිද්‍යාල වහලා තිබ්බා. ඉතින් මෙතෙන්දී සමහර වෙලාවට අපි මේ උද්ඝෝෂණ වලට සහභාගී වුණේ බොහොම අකමැත්තෙන්. මොකද බලකිරීම මැද පෙළඹවීම මැද අපි උද්ඝෝෂණ වලට සහභාගී වෙනකොට අද නියෝජ්‍ය කතානායකතුමනි මම අද මේ කතාව කතා කරන්නේ මේ වෛද්‍ය ශිෂ්‍යයෝ ඒ වගේම සරසවි ශිෂ්‍යයෝ ඒ වගේම ඔවුන්ගේ ආදරණීය දෙමව්පියන් වෙනුවෙන්. මොකද මම දන්නවා මම හා සමකාලීනව අද වෛද්‍ය වෘත්තිය ඒ වගේම මගේ සමකාලීන මිත්‍ර මිතුරියන් ඕන් කියන දෙයක් තමයි මේ සරසවි සිසුන්ව පාරට දාන්න නැතුව කොහොම හරි මේ ප්‍රශ්නෙට විසඳුම් ලබා දෙන්න කියලා. අද හොඳ ධනාත්මක උත්තරයක් එක්ක මේ වෛද්‍ය ශිෂ්‍යාව කොතලාවල වෛද්‍ය පීඨයට අන්තර්ගහණය කරගන්න අවස්ථාව ලැබිලා තියෙනවා. මම හිතන්නේ අපි අවුරුදු දෙකක් ගත කාලය දුර වැඩි කියලා මට දැනෙනවා. මොකද වෛද්‍ය ශිෂ්‍යයෙක් විදියට මට විශ්වවිද්‍යාල ජීවිතය තුළ එලා ඒ ගිය මගේ වයස මම හිතන්නේ කිසිසේත්ම අපව එකතු කරගන්න බැරි වුණා. ඒ නිසා අවුරුදු පහකින් නිමා කරන්න තිබිච්ච වෛද්‍ය උපාධිය අපිට අවුරුදු 7කින් තමයි නිමා කරන්න උනේ. මම හිතන්නේ මේ වර්තමානයේ ඉන්න සරසවි ශිෂ්‍යාවන්ටත් මේ වගේම මම හිතන්නේ මේ කාලය කිසිසේත්ම ඔවුන්ට ජීවිතේ එකතු කරගන්න බෑ. ඒ නිසා මට විශේෂයෙන්ම මේ අත්දැකීම ලැබපු වෛද්‍ය ශිෂ්‍යාවක් විදියට මට දෙන්න තියෙන පණිවිඩය තමයි ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ ආදරණීය දරුවන්ට අද හොඳ උත්තරයක් ලැබිලා තියෙනවා. විශේෂයෙන්ම උසස් අධ්‍යාපන අමාත්‍යතුමා දීලා තියෙන උත්තරයත් එක්ක අද ඉඳන් මේ දරුවෝ කොතලාවල වෛද්‍ය පීඨයට අන්තර්ග්‍රහණය කරනකොට සයිටම් වෛද්‍ය විද්‍යාලය කියන එක අහෝසි වෙනකොට නියම ප්‍රමිතියකට ඔවුන්ට උසස් අධ්‍යාපනය හදාරන්න අවස්ථාව ලැබිලා තියෙනවා. මේ නිසා ආයෙත් නොයෙකුත් පෙළඹවීම් වලට මේ දරුව මුලා වෙන්නේ නැතුව ඔවුන්ට ඔවුන්ගේ අධ්‍යාපන කටයුතු කරගෙන ගිහිල්ලා ඔවුන්ගේ දෙමාපියන් බලාපොරොත්තු වෙන අපේක්ෂාව ඉෂ්ට කරන්න කියලා මම විශේෂයෙන්ම මේ දරුවන්ට මේ පණිවිඩය දෙන්න තමයි අද මේ අවස්ථාව කරගත්තේ. මේ අවස්ථාව ලබා දුන්නාට ඔබතුමාට බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ගරු මොහන්ලාල් ග්‍රේරෝ අමාත්‍යතුමා ඔබතුමාට විනාඩි 12යි.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි අද දිනේ අපි මේ දීර්ඝකාලීන ප්‍රශ්නයක් සම්මතයකටපත් කරන වෙලාව මම විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා මේ විසඳුම කරා අප ගෙන යාම පිළිබඳව අතිගරු ජනාධිපතිතුමාට ඒ වගේම අපේ අලුතෙන් අපේ අමාත්‍යාංශයේ වැඩභාරගත් අපේ කැබිනට් ඇමතිතුමාට ඒ වගේම ආරක්ෂක අමාත්‍යාංශය හා කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයේ උපකුලපතිතුමා ඇතුළු ආචාර්ය මණ්ඩලයට ඊට අමතරව මට විශේෂයෙන් කියන්න තියෙනවා අපි මේ වනත ඇතුලේ ලොකුම විවාදයට ගැනුණු දේ අද මේ S3ක් තියෙන දරුවෝ පිළිබඳ ප්‍රශ්නය. මේ ප්‍රශ්නේදී ඉතා පැහැදිලිව කියන්න තියෙනවා අද දක්වා ලංකාවේ අදාළ නීතිය විශ්වවිද්‍යාලට ඇතුළත් වීමේ අවම සුදුසුකම S3 කියන එකයි. ඒක වෛද්‍ය විද්‍යාලවලටත් සාධාරණයි. අද දක්වා නීත්‍යානුකූලව මේක වෙනස් වෙලා නැහැ. මේ යථාර්ථයේ මේ නිවැරදි කතාව අහන්න බැරි නිසා තමයි මම නැගිට්ටම උත්තර දෙන්න බිමල් රත්නායක මහත්මයා නොඑක් අපවාද කියලා ඉවරලා ඒ මන් ප්‍රශ්නෙට නිවැරදි උත්තරේ දෙන බව දැනගත්ත නිසා තමයි ඒකට විරුද්ධව කෑ ගැහුවේ. මේක තමයි යථාර්ථය. ඒ විතරක් නෙමෙයි වෛද්‍ය අධ්‍යාපනය සඳහා අදත් අවම සුදුසුකම වෙන්නේ ඒ නීතිය අනුව S3. ඉතා පැහැදිලිව මම මේක කියනවා. එතකොට දැන් C2යි S1 ඒ අවම එක හැටියට වෙනම වෛද්‍ය අධ්‍යාපනය සඳහා පමණක් විය යුතුයි කියලා යෝජනාවක් තියෙනවා. ඒකට කැබිනට් එකේ අනුමැතිය ලැබිලා තියෙනවා. ඒකේ ගැසට්ටුව තාම ඇවිල්ලා පාර්ලිමේන්තුවේ අනුමත වෙලා නැහැ. විමල් රත්නායක මහත්මයා අහපු ප්‍රශ්නේ තිබුණේ ඇත්තටම මේක මේ වෛද්‍ය අධ්‍යාපනයේ අවම ප්‍රමිතියට යටත් කියලා ඔබතුමා උත්තර දෙනවද කියලා. ඒතර ඒකට උත්තර දෙන්න නැගිට වෙලාව තමයි තව පැහැදිලිව කියන්න තියෙන එතුමා කියන විදිහට වෛද්‍ය අධ්‍යාපනය සඳහා අවම ප්‍රමිතියක් තවමත් නැහැ. නීත්‍යානුකූලව. එතුමා බලාපොරොත්තු වෙන අවම ප්‍රමිතිය මොකක්ද එතකොට? ඊළඟට ඉතා පැහැදිලිව කියන්න ඕනේ අර කිව්වා වගේ දැන් මේ සයිටම් ආයතනය පටන් ගත්තේ 2009-10 වර්ෂවල 2009-10 වසරේම රජයේ විශ්වවිද්‍යාලවලට අරගෙන තියෙන දරුවන්ගේ අවම සුදුසුකම S3න් අරන් තියෙනවා. එහෙනම් ඒවත් අපි අවලංග කරන්න ඕන. අද ඒ අය වෛද්‍යවරු හැටියට එළියට අවිල්ල ඇති. එහෙනම් ඒ අයගේ සුදුසුකමුත් අපි අවලංග කරනවද කියලා මම ප්‍රශ්න කරන්න ලෑස්ති. ඔව් වෛද්‍ය උපාධිය. ඒගොල්ලන් දොස්තරකමෙන් එහෙනම් අයින් කරන්න ඕනේ. ඊළඟට මම තව එක දෙයක් පැහැදිලි කරන්න වෙනවා. තාම මේ සඳහා ගැසට් පත්‍රය පාර්ලිමේන්තුවට ආවේ නැති වුණාට 2009 ආපු ගැසට් පත්‍රයක් තියෙනවා මෙතන. මේ 2009 වෛද්‍ය සභාව විසින් ඉදිරිපත් කරපු පාර්ලිමේන්තු විසින් අනුමත නොකරපු ගැසට් පත්‍රය. මේකේ එන්ට්‍රි ක්වොලිෆිකේෂන් ඒ කියන්නේ වෛද්‍ය අධ්‍යාපනයට ඇතුළත් වීමේ අවම සුදුසුකම ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේක තියෙන්නේ මෙහෙමයි. මේක මෙහෙමයි මම මේ කියවන්නම්. නෑ මඩ ගැහුවේ ඇත්ත අහගන්න බැරි හින්දානේ. නිවැරදි උත්තරේ දෙනකොට ඒ උත්තරේ අහන් ඉන්න බැරි බව දැනගෙන ඒ උත්තරේට මූණ දෙන්න බැරි වුණාම වෙන මොකක් හරි කියලා පැනලා ගියා. එතුමා එතුමා නැගිටලා ගියා. එතුමා මට කිව්වා මගෙන් ඉගෙන ගත්ත ඇත්ත. මගේ පන්ති ඉගෙන ගත්තා. මගේ පෞද්ගලික අධ්‍යාපන පන්ති ඉගෙනගෙන ඇවිල්ලා එතුමා මට ඒ විදිහට චෝදනා කරනවා මම මිනි මරන්න උගන්නපු නැති හින්දා වෙන්න ඇති. ඔව් ලැජ්ජයි මම එතුමාට ඔව් එතුමාට ලැජ්ජ නැද්ද මන් දන්නේ නැහැ. මම ඔව් මට ඇත්තටම ලැජ්ජයි. ඇත්ත කතාව. දැන් මට ලැජ්ජයි. ඔව් එකක් තමයි එතුමා ඒ ඇත්ත දෙයට නිවැරදි උත්තරයට මූණ දෙන්න බැරි හින්දා ඒ ඇකිලෙච්ච විදිය. ආ ඒ කතා කරපු විදිය. හා ඔව් මේ 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 පාර්ලිමේන්තුවේ ගණනාවක් ඉන්නවා මගේ ගෝලියෝ. මේ රට පුරා ඉන්නවා. ඒක වෙනම එකක්. මට මෙතන කතා කරන්න සදාචාරාත්මක අයිතිය දුන්නේ මේ රටේ දහස් ගණනක් ඡන්ද දෙන ජනතාව. එතුමා මට අයිතිය දෙන්න ආපහු ඇවිල්ලා. එතුමා ජාතන්ත්‍රවාදී දන්නේ නැද්ද? එතුමා අපේ කාලේ පන්ති වලටත් කොළ කෑලි එව්වා. පන්ති වහම නවත්වනු. අන්න එහෙම තමයි බුලත් කඩයක්වත් කරන්න දුන්නද? මිනි මරල ඉවරලා දැන් ඇවිල්ලා අපිට මෙතන කතා කරනවා. දැන් මම මේ ගැසට් පත්‍රයේ අවම සුසුකම් මම කියන්නම්. විශ්වවිද්‍යාලයේ වෛද්‍ය විද්‍යාලයේ හෝ වෙනත් ආයතනයකට ඇතුළත් වනු ලබන ශිෂ්‍යත් සිසුන්ට අවුරුදු 13කට නොවැඩි විධිමත් අධ්‍යාපනයක් ජීව විද්‍යා විෂයමාලාවෙන් අධ්‍යාපන පොදු සහතික පත්‍ර උසස් පෙළ හෝ සමාන විභාගයකින් සාමාර්ථයක් තිබිය යුතුය. උසස් පෙළ විභාගයෙන් සාමාර්ථයක් තියෙන්න ඕනේ. මොකද්ද සාමාර්ථය කියලත් නැහැ. මේ මේ අවම ප්‍රමිතියට ආපු ගැසට් එකක් කතානායකතුමනි 2009 මේ තියෙන්නේ. මම මේක සභාගත කරන්නම්. එතකොට තිබිය යුතුය. ඒ විතරක් නෙමෙයි විකල්පයක් වශයෙන් අහන්න. විකල්පයක් වශයෙන් ශිෂ්‍යයන්ට අවුරුදු 11ක විධිමත් අධ්‍යාපනයක් කියන්නේ සාමාන්‍ය පෙළ දක්වා අවුරුදු 11ක විධිමත් අධ්‍යාපනයක් ලබා ඉන්පසු වසර දෙකක මූලික ජීව විද්‍යාව පිළිබඳ විධිමත් මූලික හෝ පූර්ව වෛද්‍ය පාඨමාලාවක් හදාරා විශ්වවිද්‍යාලයේ වෛද්‍ය විද්‍යාලයේ හෝ වෙනත් ආයතනයක ඇතුළත් වීමේ විභාගයේ සමත් වී සිටිය යුතුය. ඒ කියන්නේ සාමාන්‍ය පෙළ විභාගයේ සමත් වෙලා වෙනත් ඔය ෆවුන්ඩේෂන් කෝසස් කියලා අද තියෙන පදනම් පාඨමාලා ඒ පදනම් පාඨමාලා කරලත් සාමාන්‍ය පෙළ මගින් ඇතුළත් වීමේ සුදුසුකමක් ඇතුව තමයි මේ ගැසට් පත්‍රය ආවේ. එහෙම තමයි තිබුණේ. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් මේ අමනෝඥයි කියලා කෑ ගැහුවට මේ වෛද්‍ය සභාවේ වපු මෙන්න මේ ගැසට් එක හොඳ වෙලාවට පාර්ලිමේන්තුවේ විරුද්ධ වුණාය මේක අනුමත වුණේ නැහැ. ඉතින් අද දක්වා මේ අවම ප්‍රමිතිය ඇවිල්ලා නැහැ. එතකොට මේක සම්පූර්ණයෙන් නීත්‍යානුකූලයි. අද වෙනකොට මේක ආයේ කියන්න දෙයක්වත් නැහැ. ඉතින් ඉතා පැහැදිලිව කියන්න වෙන්නේ මේ දරුවෝ කීප දෙනාගේ බෙල්ල කපලා උන්ගේ ජීවිත නැති කරලා දානවද? ඒ එදා කරපු මිනි මැරිල්ල අද වෙන ක්‍රමයකින් එදා පිහිය කඩුව තුවක්කුව පාවිච්චි කළා මිනි මරපු එක අද වෙනත් ක්‍රමෙන් පාර්ලිමේන්තුවේ ඉඳලා කතා කරලා තමුන්ගේ වචන පාවිච්චි කළා අද ශිෂ්‍ය ගණනාවකගේ ජීවිත නැති කරලා දාන්න මෙතන කතා කරුවා. එමන් කනගාටු වෙනව නැවතත් එතුමාගේ කතාව පිළිබඳව. අද අපි කළ යුත්තේ මොකක්ද? එක කාලයකදී මේක පටන් ගත්ත අපි රටේ පෞද්ගලික වෛද්‍ය අධ්‍යාපනයක් තිබිය යුතු බව පිළිගන්නවා. ඒ පටන් ගත් එකේ ඇති වුණු ප්‍රශ්න ගැන අපි තේරුම් ගන්න තියෙනවා. මූලික ප්‍රශ්නේ මොනේ? මේක අනාගතය දකින්න නැතුව නිවැරදි සමස්තය පිළිබඳ බලන්න නැතුව වරින් වර නිවැරදි කරමින් ගෙන ගිය මේ ක්‍රමවේදය තුළ මේකට විරුද්ධව ආත්මාර්ථකාමීව ආත්මකේන්ද්‍රීව කුහකව හා දේශපාලනික වශයෙන් විවිධාකාරයෙන් එකතු වෙච්ච අය මේක විශාල මේ උඩුදුවපු තුවාලයක් කරගෙන මේක හරහා ජීවත් වෙච්ච එකයි. ඒතර එහෙම කරගත් එක අද විසඳලා තියෙනවා. මේ විසඳුම ඇතුලේ මේ විසඳුම ඉදිරියට ගෙනියන්න උදව් කරනවාද? ආ එහෙම නැත්නම් අපි මේ 900 ගානක් වූ 1000කට කිට්ටු දරුවන්ගේ ජීවිත ගැන අපි කතා කරන්නේ. ඒ අම්මලා තාත්තලාගේ ජීවිත ගැන කතා කරන්නේ. අද ඒ අම්මලා තාත්තලා තමුන්ගේ සියලු දින අසා ගන්න තැනට ඇවිල්ලා තියෙනවා. ඒවා ජීවිත නෙවෙයිද? ඒගොල්ලෝ මේ රටේ දරුවෝ නෙවෙයිද? ඒ නිසා මම ඉතා පැහැදිලිව කියනවා අපි මේකේ අනාගතයක් දකිනවා. අනාගතයේ මෙවැනි වැරදි ඇති නොවන්න අපි අනාගතවාදී වැඩපිළිවෙලක් හදලා තිනවා. මොකද්ද? දැන් මේ වෛද්‍ය විද්‍යාව කරන අය විතරද දොස්තර ගොල්ලෝ අතින් විතරද මිනි මැරෙන්නේ? ඉංජිනේරුවෝ ගොඩනැගිල්ලක් හදනවා 1000 ගානක් ඉන්න. ගොඩනැගිල්ල ප්‍රමිතියට හැදුවා. නැත්තම් ගොඩනැගිල්ල කඩන් වැටෙනම මැරෙන්නේ එක්කෙනා දෙන්න නෙමෙයි. සුදර්ශන ප්‍රනාන්දුපුල්ල මහත්මිය කිව්වා වගේ අඩි 6ක් ඇතුළට යන්නේ එක්කෙනෙක් දෙන්නේ නැහැ. දහස් ගාණක් එක සැරේ යනවා. එහෙනම් ඉංජිනේරු විද්‍යාවට ඇයි ඒකට කැක්කමක් නැත්තේ? හැම රැකියාවකටම ප්‍රමිතියක් තියෙන්න ඕනේ. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, බස් රථයක් එළවන රියදුරෙක්ගේ අතේ ජීවිත 60ක් 70ක් තියෙනවා. එයා ප්‍රමිතියට එළවුවේ නැත්තම් එයා ගිහින් හැප්පුණොත් 60ක් 70ක් එක සැරේ මැරෙනවා. එතකොට මේ වෛද්‍යවරයාගේ අතින් මැරෙන එක ගැන මෙතරම් කැක්කුම මොකද්ද? මේක කුහකකම. වෙන කිසි දෙයක් නෙමෙයි. ආත්ම කේන්ද්‍රීය බව. තමුන්ගේ රැකියාව රැකගැනීමේ තියෙන ආසාව. ඒක කමක් නැහැ කියමුකෝ. ඒ විදිහට ඒ රැකියාවේ ප්‍රමිතිය රැකගන්න අයිතිය තියෙන වෛද්‍යවරුන්ට. ඒකට කමක් නැහැ. හැබැයි අනාගතයේ දරුවන්ගේ මේ අධ්‍යාපනයේ අයිතිය කප්පාදු කරන්න උන්ට අයිතියක් ඇත්තේ නැහැ. ඒ විතරක් නෙමෙයි මම විශේෂයෙන් සඳහන් කරන්න කැමති අපි අනාගතයේ හදනවා Quality Assurance and Accreditation Commission එකක්. අපි ඒකේ පනත හදලා ඉවරයි. ඒක නීතිපතිවරයා ගාවට ගිහිල්ලා ඉවරයි. අපි කැබිනට් පත්‍රිකාව දාලා අපි ගරු ඇමතිතුමාගේ මූලිකත්වයෙන් එතුමාගේ ඒ ආශිර්වාදයෙන් අපිට මේක කරන්න පුළුවන් වෙලා තියෙනවාද? අපි ඒ හරහා හදනවා ස්වාධීන තත්ත්ව පාලනය කිරීමේ හා තත්ත්ව සහතික කිරීමේ හා ප්‍රතිතනය කිරීමේ කොමිසමක්. අපේ රටේ ශ්‍රී ලංකා ක්වොලිෆිකේෂන් ෆ්‍රේම්වර්ක් එකක් තියෙනවා. ඒක අනුව අනාගතයේ වෛද්‍ය විද්‍යාලයක් හදන්න බැරි කමක් නැහැ. හැබැයි හදන්න ඉස්සෙල්ලා සම්පූර්ණ සැලසුම දෙන්න ඕනේ. ඒකේ ඔක්කොම අන්තර්ගත ඒ පනතේ. එතකොට ඒ අනුව ඒ විතරක් නෙමෙයි ශ්‍රී ලංකා වෛද්‍ය සභාවේ නියෝජිතව මේක ඇතුළේ ඉන්නවා. ඒ නිසා අනාගතයේ පටන් ගන්නවා නම් සම්පූර්ණ වැඩපිළිවෙල පිළිබඳ හෙළි කරලා ඉතින් ඒ කියන්නේ මුලින්ම අනුකූලතා සහතිකයක් ලබා ගන්න ඕනේ. ඒ ක්ලියරන්ස් එකක් ගන්න ඕනේ. ඒ ක්ලියරන්ස් එක අරගෙන තමයි ඕනම පෞද්ගලික උසස් අධ්‍යාපන ආයතනයක් මේ කොමිසම පිහිටුවට පස්සේ මේ රටේ පටන් ගන්න වෙන්නේ.
තව විනාඩියක්.
එiano මේ ප්‍රශ්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, උසස් අධ්‍යාපන අමාත්‍ය වශයෙන් අපි විසඳලා තියෙනව විතරක් නෙමෙයි, ඒ සඳහා අනාගතවාදී ක්‍රියාමාර්ගයක් අපි අරගෙන තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන් මේ කටයුත්ත මේ විදිහට සාර්ථක කරගන්න මේ සමස්ත සභාවේ මම ඉතා ගෞරවයෙන් ඉල්ලා හිටිනවා මේ සභාවේ සහයෝගය දෙන්නට කියලා. මේ ජීවිත දහසකට ආසන්න දරුවන්ගේ ජීවිත ප්‍රමාණය අපට ආරක්ෂා කරලා මේ වැඩේ කරගන්න බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ජෙනරාල් ශ්‍රීමත් ජෝන් කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයේ විශේෂ විද්‍යාන කිටුම්පත දෙවැනි වර කියවීම සභාව එකඟද?
හායි.
කාරක සභා අවස්ථාව. පළවෙනි වගන්තිය සභාව එකඟද?
හායි.
දෙවන වගන්තිය සංශෝධන නිතිපත් කිරීමට ගරු සිසිර ජයකොඩි මහතා.
ගරු නියෝජ්‍ය සභාපතිතුමනි, පනතේ 2A 2 2 2 ඈ සයිටම් ආයතනයේ ලියාපදිංචි වී ඇති ශිෂ්‍යයින් කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයට අන්තර්ගහණය කිරීමට සමගාමීව සයිටම් වෛද්‍ය විද්‍යා ආයතනය අහෝසි කළ යුතුයි කියලා සංශෝධනය කරනවා.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඒකට අදාළ සංශෝධනයක් අලුත් වගන්තියක් විදිහට ඉදිරිපත් කරන නිසා මෙම වගන්තියේ සංශෝධනයට එකඟ වෙන්නේ නැහැ.
සංශෝධන රහිතව ඉදිරිපත් කිරීම දෙවෙනි වගන්තිය එකඟද? තුන්වෙනි වගන්තිය සංශෝධන ඉදිරිපත් කිරීමට ගරු අමාත්‍යතුමා.
තුන්වෙනි වගන්තිය ගරු කතානායකතුමනි, දෙවන පිටුවේ 24 වෙනි පේළිය ඉවත් කර ඒ වෙනුවට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. MBBS උපාධිය යන්නෙන් වෛද්‍යවේදී හා ශල්‍යවේදී.
සභාව එකඟද?
හායි.
ඒ තුන්වෙනි වගන්තියෙම සිසිර ජයකුඩි මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ සංශෝධනය.
පනතේ 2A සහ ඈ 2C හා D හි අන්තර්ග්‍රහණය කරන සයිටම් ශිෂ්‍යයින් සම්බන්ධයෙන් MBBS KDU උපාධි ලබා දීම ශ්‍රී ලංකා වෛද්‍ය සභාවේ SLMC අනුමැතිය යටත්ව කොතලාවල විශ්වවිද්‍යාලයේ විසින් සිදු කළ යුතුයි කියලා සිදු කළ යුතුය.
ඒකට එකඟ නැහැ ගරු කතානායකතුමනි, එවැනි නීති ප්‍රතිපාදනයක් ඇති කරයිමට නීතිමය හැකියාවක් නැති නිසා.
අමාත්‍යතුමාගේ සංශෝධනය සහිතව තුන්වෙනි වගන්තිය සභාව එකඟද?
හායි.
හතරවෙනි වගන්තිය සභාව එකඟද?
හායි.
නවවගන්තිය ඉදිරිපත් කිරීමට ගරු අමාත්‍යතුමා.
නවවගන්තිය 12 වෙනි දෙවන පිටුවේ 12 වෙනි පේළියට ඉක්බිතිව පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. 3. වෙනත් යම් ලිඛිත නීතියක කුමක් සඳහන් වුවද දෙවන වගන්තියේ නිශ්චිතව සඳහන් පරිදි ශිෂ්‍යයන් අන්තර්ග්‍රහණය කිරීම සම්පූර්ණ කරනු ලැබූ ඉක්බිතිවම සයිටම්හි වෛද්‍ය පීඨයේ MBBS උපාධිය ප්‍රදානය කිරීම සඳහා වූ සුදුසුකම අවසන් විය යුතු අතර එකී වෛද්‍ය පීඨයේ ක්‍රියාත්මක වීමද අවසන් විය යුතුය.
සභාව එකඟද?
ආයි.
ප්‍රඥප්ති වගන්තිය සභාව එකඟද?
ප්‍රඥප්ති. ආයි.
දීර්ඝ නාමය සංශෝධන ඉදිරිපත් කිරීම කරව අමාත්‍යතුමා.
පළවෙනි පිටුවේ දීර්ඝ නාමය ඉවත් කර පහත දැක්වෙන දීර්ඝ නාමය ආදේශ කරන්න. ජාතික අවශ්‍යතාවයකින් යුතු කාරණාවක් ලෙස දකුණු ආසියාතික තාක්ෂණික සහ වෛද්‍ය ආයතනයෙහි ලියාපදිංචි වී ඇති ශිෂ්‍යයන් 1981 අංක 68 දරන ශ්‍රීමත් ජෝන් කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාල පනත මගින් පිහිටවන ලද ජෙනරල් ශ්‍රීමත් ජෝන් කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයට අන්තර්ග්‍රහණය කිරීම සඳහා විධිවිධාන සැලැස්වීම පිණිසද ඊට සම්බන්ධ හෝ ආනුෂාංගික කරුණු සඳහා විධිවිධාන සැලැස්වීම පිණිසද ඌ පනතකි.
සභාව එකඟද?
හායි.
නාමය සභාව එකඟද?
හායි.
පාර්ලිමේන්තු යළි රැස්වේ. පරාත් කෙටුම් පත කාර්ක සභාවදී සලකා බලා සංශෝධන සහිතව සම්මත කරන බව දන්වනු කැමැත්තෙමි. පරාත් කෙටුම් පත දැන් 3 වර කියවිය යුතුයයි යෝජනා කරමි.
පරාත් කෙටුම් පත දැන් 3 වර කිය යුතුයයි මම යෝජනා කර සිටිනවා ගරු කතානායකතුමනි. කෙටුම් පතෙහි සෝදුපත්වල මුද්‍රණ දෝෂ, ව්‍යාකරණ දෝෂ, අංක දෝෂ නිවැරදි කර ගැනීම හා ආනුෂාංගික සංශෝධන සඳහා අවසර ලබා දෙන ලෙසද ඉල්ලා සිටිමි.
සභාව එකඟද?
අයයි.
ජෙනරාල් ශ්‍රීමත් ජෝන් කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයේ විශේෂ විධිවිධාන පනකතුම් මත 3 වෙනි වර කියවා සංශෝධන සහිත සම්මත කරන ලද බව දන්වනු කැමැත්තෙමි. සභාව කල් තැබීම අරු සභානායකතුමා.
පාර්ලිමේන්තුව හෙට උදේ 10 වෙනිදාට කල් තැබෙයි.
කල් තැබීමේ යෝජනාව ගරු ශ්‍රී නේෂන් මන්ත්‍රීතුමා. ඊට පෙර නියෝජ කාරක සභා සභාපතිතුමා මූලස්ථාන පැමිණ ඇත.
ගෞරව ශ්‍රීනේෂ
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, சபை ஒத்திவைப்பு பிரேரணையாக பின்வரும் பிரேரணையை நான் முன்வைக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விசேடமாக கோரலை பெற்று தெற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள முரக்கட்டான் சேனை ராமகிருஷ்ணன் மிஷன் பாடசாலையில் இராணுவ முகாமும் மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள தாண்டியடி மயானத்தில் அதிரடிப்படை முகாமும் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலய அலுவலக ஆசிரிய மத்திய நிலையத்தில் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தின் ஒரு பகுதியும் பவுனதீவு பிரதேச செயலக கட்டடத்தில் போலீஸ் நிலையமும் இவ்வாறாக பல இடங்களிலிருந்து இன்னமும் முக்கியமாக அவசியமான பாவனைக்குட்படுகின்ற இடங்களிலிருந்து இன்னும் படையினர் போலீசார் விலகாமல் இருக்கின்றார்கள். இது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இப்படியாக இருப்பவர்கள் இந்த இடங்களிலிருந்து எப்போது வெளியேறி அப்பிரதேசங்களை மக்களுக்கும் ஆசிரியர்களதும் மாணவர்களதும் பாவனைக்கு அனுமதிப்பார்கள் என்பதனை நான் இச்சபையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். குறிப்பாக யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகளவான படையினர், போலீசார், அதிரடிப்படையினர், கடற்படையினர் என்று பலரும் முகாமிட்டிருந்தனர். ஆனால் தற்போது படிப்படியாக இந்த படையினர் அந்தந்த இடங்களிலிருந்து விலகி வருவதையிட்டு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இருந்தாலும் மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற மாணவர்கள் கற்கின்ற பாடசாலை, குறிப்பாக நான் இங்கு குறிப்பிட்ட கோரளை பற்றி தெற்கு கிரான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் 1990ஆம் ஆண்டிலிருந்து ஒரு பாடசாலையில் இராணுவத்தினர் முகாமிட்டு வருகின்றனர். கடந்த காலத்தில் நாங்கள் இது பற்றி பிரஸ்தாபித்த போது மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்கள், பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டங்களில் குறிப்பிட்ட போது இன்னும் 3 மாதங்களில் 6 மாதங்களில் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திற்கு இடத்தினை கண்டதன் பின்னர் விலகி சென்று விடுவார்கள் என்று கூறப்பட்டது. அண்மையிலும் கூட மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இவ்வாறான கருத்து முன்மொழியப்பட்டது. எங்களுடைய கௌரவ பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூட ஒரு கூட்டத்தினை பாதுகாப்பு தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டத்தினை நடாத்தியிருந்தார். அப்போதும் எங்களுக்கு சில உத்தரவாதங்களை தந்திருந்தார். அதற்காக நாங்கள் முற்றுமுழுதாக அவர் சொன்ன உத்தரவாதங்கள் நடைபெறவில்லை என்று கூறவில்லை, நடந்திருக்கின்றன. ஆனால் முக்கியமாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எல்லாவற்றையும் ஒரேடியாக நாங்கள் விலகிச் செல்லுமாறு கேட்கவில்லை. பாடசாலைகள், ஆசிரிய மத்திய நிலையம், இதைவிட பிரதேச செயலக கட்டடம், மயானங்களாக இருக்கின்ற பூமிகள், இந்த இடங்கள் உண்மையில் கௌரவிக்கப்பட வேண்டிய இடங்கள். அதனோடு கல்வியோடு சம்பந்தப்பட்ட இடங்கள், நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்கள், இறந்த உடலங்களை புதைக்கின்ற இடங்கள், இப்படியான இடங்களில் இருந்து உண்மையில் படையினர், போலீசார் அல்லது ஆயுதம் தாங்கிய பிரிவினர் விலகிச் சென்று மக்களின் பாவனைக்கு விட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் உங்களிடம் கூறிக்கொள்வது, நாட்டின் இறைமை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது, மக்களின் உரிமை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. நாட்டின் இறைமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உண்மையில் உறுதியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். அதே நேரத்தில் மக்களின் உரிமை என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே மக்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில், குறிப்பாக நல்லாட்சி நடைபெறுகின்ற ஒரு நாட்டில், இந்த உரிமை என்கின்ற விடயமும் முக்கியமாக இருக்கின்றது. யுத்த காலத்தை பொறுத்தமட்டில் 2007ஆம் ஆண்டில் கிழக்கில் யுத்தம் கிட்டத்தட்ட முழு அளவில் முடிவடைந்திருந்தது. வடக்கில் 2009களில் யுத்தம் முடிவடைந்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது வடக்கில் யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது, கிழக்கில் யுத்தம் முடிவடைந்து 11 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த நிலையில் அந்த பகுதிகளில் உண்மையில் வன்முறைகள், வன் செயல்கள் இல்லாத நிலையில் மக்கள் ஒரு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த நிலையங்களிலிருந்து குறிப்பிட்ட அந்த ஆயுதம் தாங்கிய பிரிவினர் விலகி மக்களின் பாவனைக்கு விட வேண்டும் என்பது ஒரு நல்லாட்சி அரசு என்ற அடிப்படையில் மக்கள் எதிர்பார்ப்பதில் எந்த விதமான தடையும் இருக்க முடியாது. இதேபோன்று வடக்கு மாகாணங்களிலும் கூட அரச கட்டடங்கள் அல்லது மாணவர்கள் செல்ல வேண்டிய பாடசாலைகள் போன்றவற்றில் இவ்வாறு தரித்து நிற்பது என்பது இந்த நல்லாட்சியை ஏற்படுத்துவதில் பங்குதாரிகளாக இருந்த இந்த தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வகையான விசனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த காலத்தில் வடக்கில் 120 ஏக்கர் நிலம் ஆயுத படையிலிருந்து விடுவிக்கப்பட்டது. கேப்பா உளவு போன்ற இடங்களில் நிலம் விடுவிக்கப்பட்டமை, அதே போன்று மட்டக்களப்பில் கொம்மாதுரை, செட்டிபாளையம் போன்ற இடங்களில் படையினர் விலகியிருந்தமை, காமாட்சி அம்மன் கோவிலிருந்து விலகியிருந்தமை போன்றவை நாங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றோம். இவ்வாறான நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. ஆனால் முக்கியமாக இந்த, குறிப்பாக நான் சொல்லுகின்ற இந்த பாடசாலை, முரக்கட்டான் சேனை ராமகிருஷ்ணன் மிஷன் பாடசாலையில் இருந்து அந்த தரைப்படையினர் வெளியேறி செல்வதன் மூலமாக மாணவர்கள் அங்கு கற்பதற்கும் ஆசிரியர்கள் கற்பிப்பதற்கும் உரிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் விரைவாக வழங்க வேண்டும் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடம் நாங்கள் அந்த பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதேவேளை இந்த முகாமிற்கு அண்மைய இடங்களில் தனியார் காணிகளும் வீடுகளோடு அந்த காலத்தில் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் அவை தரைப்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தன. அதிலும் சில தனியார் காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். இருந்தாலும் இந்த முக்கியமான இடம் விடுவிக்கப்பட்டு பாடசாலையின் பாவனைக்காக விடப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று கொக்கட்டிச்சோலையை எடுத்துக்கொண்டால், அதாவது பட்டிப்பளை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மண்முனை தென்மேற்கு பிரதேசத்திற்குட்பட்ட கொக்கட்டிச்சோலை என்கின்ற இடத்தில் ஆசிரிய மத்திய நிலையம் இருக்கின்றது. மட்டக்களப்பு மேற்கு வலயத்திற்குரிய ஆசிரிய மத்திய நிலையம் இருக்கின்றது. இந்த ஆசிரிய மத்திய நிலையம் நான் நினைக்கின்றேன், யுத்தம் முடிவடைந்த நாளிலிருந்து இப்போது போலீசாரின் பாவனையில் இருக்கின்றது. இருக்கின்றது. போலீசாரின் பாவனைக்கு என்று சொல்லி இப்போது நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த இடத்தில் போலீசார் இருக்க வேண்டிய தேவை இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. இதே போன்றுதான் மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் பிரதேச செயலகத்திற்குரிய கட்டடம் பிரதேச செயலக அந்த அதிகாரிகள் அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பாவனைக்கு உட்படுத்துவதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே அந்த பிரதேச செயலக கட்டடத்துக்கு பக்கத்தில் போலீசாருக்குரிய காணிகள் போதிய அளவு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, கட்டடங்களும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதிலிருந்து விடுவிக்கப்படுவதிலும் எந்த தடையிலும் இருக்கக்கூடாது. அதே போன்று தாண்டியடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் ஒரு மயான காணி இருக்கின்றது. இந்த மயானத்தில் யார் புதைக்கப்பட்டிருந்தாலும், அது படையினர் புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, விடுதலை புலிகள் புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, சாதாரண மக்கள் புதைக்கப்பட்டிருந்தாலும் அவை மயானங்களாக கருதப்பட வேண்டும். எப்போதும் சமாதிகள் என்பது இறந்த உடலங்கள் அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகள் என்று சொல்வது உண்மையில் மரியாதைக்குரிய கௌரவிக்கப்பட வேண்டிய இடம். அந்த காலத்திலும் கூட எல்லாளனுக்கும் துட்டஹைமனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தின் பின்னர் எல்லாளன் புதைக்கப்பட்டிருந்த அந்த சமாதிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துட்டஹைமனு அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் இப்போது தாண்டியடியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மயானத்தில் எத்தனையோ உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற மயானத்தில் அதிரடிப்படையினர் இப்போது முகாம் அமைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த மயான காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று மக்களின் கருத்துக்களாக இருக்கின்றது. எனவே கௌரவ பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை மிகவும் பொறுப்புடன் மக்களின் நிலையில் இருந்து பார்த்து அதனை விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நான் ஒன்றாக எல்லாவற்றையும் விடுவிக்கும்படி சொல்லவில்லை. முக்கியமான பாடசாலை கட்டடம், ஆசிரிய மத்திய நிலையம், மயான காணி, பிரதேச செயலக காணி போன்றவற்றை முன்னுரிமை பட்டியலில் முன்னுரிமைப்படுத்தி அவற்றை விடுவிப்பதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையில் மகேஷ் சேர்நாயக் அவர்கள், அதாவது இராணுவ தளபதி அவர்கள் இந்த விடயத்தில் அக்கறையோடு செயற்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே தயவு செய்து உங்களுடைய வாயிலிருந்து நல்ல ஒரு நேர்கணியமான வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதனை விடுவிப்பதன் மூலமாக நல்லாட்சி நடைபெறுகின்றது என்பதை மக்கள் உணர வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வடக்கிலும் கிழக்கிலும் இப்படியான விடயங்களை இன்னும் நான் சொல்வதற்கு இருக்கின்றது. புதூர் போன்ற பகுதியில், வலையரவு பகுதியில் ஒரு விமானப்படை ஒரு பாரிய நிலப்பரப்பில் இருக்கின்றது. அதிலும் கூட யுத்த காலத்தில் ஒரு நேரடியாக மக்கள் செல்வதற்கு 500 மீட்டர் பயணம் செய்த அந்த பாதை இப்போது ஏறத்தாழ 3 கிலோமீட்டர், அதாவது 8 வளைவுகளை சந்தித்து அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே யுத்தம் முடிந்திருக்கின்ற நேரத்தில் அந்த மக்கள் ஏற்கனவே பயணித்த அந்த பாதையை விட்டாலும் அது பக்கமாக அந்த வான்படைகள் இருக்கின்ற அந்த நிலையத்திற்கு பக்கமாக ஒரு வழியினை திறந்து அண்மையில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அவர்கள், பிரதி அமைச்சர் அசோக அபயசிங் அவர்கள் வருகை தந்த போதும் கூட மக்கள் அந்த கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். யுத்தம் முடிந்த பின்னர் 8 வளைவுகளை சந்தித்து விபத்துகளுக்கு உள்ளாகக்கூடிய விதத்தில் செல்லக்கூடிய அந்த வளைந்து செல்லுகின்ற பாதையை தவிர்த்து நேரடியாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டபோது அவரும் அதனை சாதகமாக பரிசீலிப்பதாக கூறியிருந்தார். எனவே இந்த விடயங்களுக்கு உங்களுடைய ஒரு நேர்கணியமான ஒரு விரைவான ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த விவாதத்திற்கு பதிலளிப்பதற்காக நீங்கள் வந்திருந்தவை இட்டு உங்களை பாராட்டுகின்றேன். நன்றி.
வழிமொழிய சார்ஸ் ஒன்று, கௌரவ சார்ஸ்
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். அதே நேரத்தில் கௌரவ பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் அவர்களே, இந்த நேரத்தில் மக்களுடைய மீளக்கூடிய அமரக்கூடிய நிலங்களை விடுவிப்பது தொடர்பான இந்த பிரேனை முன்மொழிவில் கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சரும் இங்கு இருப்பது ஒரு பொருத்தமான விடயம். என்னென்று சொன்னால், பொதுவாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்கள் கொண்டிருந்த பிரேரணை என்பது குறிப்பாக மாவட்டம் தழுவிய ரீதியில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை நாங்கள் எடுக்க சொல்லி கேட்கவில்லை. உதாரணமாக மன்னாரில் தள்ளாடி முகாம் இருக்கிறது, தள்ளாடி முகாமை எடுக்க சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. அதேபோல் வவுனியாவில் ஜோசப் இராணுவ முகாம் இருக்கிறது, ஜோசப் இராணுவ முகாமை எடுக்க சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. மக்களுக்கு மத்தியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற காணிகள், உதாரணமாக மன்னார் முருங்கன் நகரில் கடைகள் கட்டி வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு 4-5 இராணுவ வீரர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள். உண்மையில் அந்த இடம் இராணுவ வீரர்கள் இருப்பதற்கு பொருத்தமற்ற, அது அந்த உரிமையாளர் தன்னுடைய காணி உறுதியுடன் கச்சேரியும் ஏஜி ஆஃபீஸும் இராணுவ முகாமாக அலைந்து கொண்டிருக்கிறார். அதே போல் முல்லைத்தீவில் மெயின் வீதியில், முல்லைத்தீவு அலம்பில் பிரதான வீதியில் குமாரசாமி என்ற நபர் 3 ஏக்கர் காணியில் தென்னம் தோப்பு இருக்கிறது. அந்த தோப்பு இல் ஒரு 10-12 இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த குமாரசாமி என்பவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாமல் மிகவும் கஷ்டப்படுறார். அவர் என்னிடம் என்னுடைய காரியாலயத்துக்கு வந்திருந்தார், வந்து சொன்னார் இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு என்னுடைய தோட்டம் என்னட்ட இருந்தால் நான் இன்றைக்கு நல்ல வசதியாக வாழுவேன், நான் பஸ் காசு இல்லாமல் இன்னொரு ஆள்கிட்ட பஸ் காசு வேண்டி கொண்டு தான் நான் உங்களோட காரியாலயத்துக்கு வந்தேன் என்று அந்த முதியவர் மிகவும் மனவருத்தப்பட்டு சொன்னார். ஆகவே கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, இந்த ஒவ்வொரு
அந்தனியார் கோயில் மற்றும் முள்ளிக்குளம்,
ஆகவே கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, இந்த இப்படி நாங்கள் குறிப்பிட்ற விடயங்கள் வந்து இராணுவத்தினர் இருக்கின்ற பொதுமக்களுடைய காணி, ஏற்கனவே நிலங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை நான் இல்லை என்று நான் மறக்கவில்லை. அதே நேரத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய இடங்களை நாங்கள் முன்மொழிகின்றோம். விடுவிக்கப்பட வேண்டிய இடங்கள், மக்களுக்கு தேவையான இடங்கள், பொதுவான கட்டிடங்கள், பாடசாலை, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல பாடசாலை கட்டிடத்தில் இருக்கின்ற இராணுவத்தினர் அகற்றுவதன் மூலம் இராணுவத்தினருடைய மொத்த அவர்களுடைய பிரதான இராணுவ முகாமுக்கு செல்வது வளமை, சென்றால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை குறையும். அதே நேரத்தில் கடந்த வருடம் 17ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் நானும் மன்னார் மாவட்ட குறுமுதல்வரும் எங்களுடைய பாராளுமன்ற குழுக்களின் தவிசாளர் அவர்களும் தங்களை நேரடியாக சந்தித்திருந்தோம். சந்தித்து அந்த மன்னார் அந்தோனியார் தள்ளாடி இராணுவ முகாமுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்தோனியார் ஆலயத்துக்கு சொந்தமான காணியில் இராணுவத்தினர் கண்டின் சிற்றுண்டிஞ்சாலை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த சிற்றுண்டிஞ்சாலை அமைப்பதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்லை, ஆனால் ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தில் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்திருந்தோம். நீங்கள் வருவதாக கூறியிருந்தீர்கள், அதன் பின்பு அரசாங்கத்தில் ஏற்பட்ட சில பல குழப்பங்கள் காரணமாக எங்களுடைய வருகை தாமதமாயிற்று. அதே போல் முள்ளிக்குளம் பிரதேசத்தில் நீங்கள் வந்திருந்தீர்கள், வந்திருந்த போது குறிப்பிட்ட சில ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டது, ஆனால் அந்த கூட்டத்தில் தீர்மானித்தது போன்று இன்னும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. ஆகவே இந்த 2 விடயங்கள் தொடர்பாகவும், மற்றது மன்னாரில் மீனவர்களுடைய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் தற்போது 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இல்லாமல் 2017ஆம் ஆண்டு புதிதாக கடற்படை முகாம் தாழ்வாடு என்ற கிராமத்தில் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் அந்த முகாமை அமைக்கும்படி நான் அந்த மன்னார் மாவட்டத்துக்குரிய நேவி கமாண்ட் அட்மிரல் அவரிடம் நான் கேட்டிருந்த போது அவரிடம் கேட்டிருந்தேன், இந்த விடயம் தொடர்பாக உங்களை நான் சந்திக்க வருகின்றேன், தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு நான் வருகின்றேன் என்று கூறிய போது அவர் எனக்கு சொன்ன பதில், தங்களை சந்திப்பதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சில் அனுமதி எடுத்து தங்களை வந்து சந்திக்கும்படி கடற்படை அட்மிரல் கேட்டிருந்தார். நான் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான விவாதத்தின் போது இந்த பாராளுமன்றத்தில் நான் கதைத்த போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் உட்பட எல்லாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கடற்படை அப்படி கூற முடியாதென்று சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் எழும்பி கூறினார். கடற்படை அதிகாரி அப்படி கூறியிருந்தால் அது தவறு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்டால் மாவட்டத்தில் இருக்கின்ற இராணுவ கடற்படை அதிகாரிகள் சென்று பிரச்சனையை கதைக்க வேண்டும், முடிந்தவரை அவர்களால் தீர்க்க முடியாவிட்டால் அதற்கு பிறகு கொழும்பில் இருக்கின்ற அதிகாரிகளுடன் கதைப்பதற்கு அல்லது அவர்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும். அதை விடுத்து எங்களை சந்திப்பதற்கு மாவட்டத்தில், இப்போ நான் மன்னாரில் இருக்கின்ற மன்னாரில் இருந்து தலைமன்னார் முகாமுக்கு கடற்படை நான் தான் வருவேன் என்று சொன்னான். நான் அவர்களை என்னுடைய காரியாலயத்துக்கோ வர சொல்லி நான் கேட்கல. நான் வாரன் இந்த விடயம் தொடர்பாக கதைக்க என்று கூறின போது தங்களை சந்திக்க முடியாது என்று கூறுகின்ற நிலைதான் அங்குள்ள அதிகாரிகள் மத்தியில் இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களை நான் இன்று காலை உங்களை நான் சந்தித்தேன். நீங்கள் கூறினீர்கள் மிக விரைவில் மன்னாருக்கு வருவதாக. அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கின்ற சிறிய சிறிய விடயங்கள், இப்போ தாழ்வாடு இராணுவ முகாம் கடற்படை முகாமை பொறுத்தவரையில் கடற்படை முகாம் புதிதாக அமைக்கிறார்கள். கடற்படை முகாம் அமைப்பதற்கு அங்குள்ள மக்கள் எதிர்ப்பல்ல, ஆனால் அவர்கள் கரவலை இழுக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை சேர்த்து இரண்டு கரவலை மீனவர்கள் கரவலை இழுக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை சேர்த்து அவர்கள் எடுக்கின்ற போது தான் அங்கே மக்கள் மத்தியில் குழப்பங்கள் வருகிறது. மக்கள் மத்தியில் குழப்பங்கள் வருகின்ற போது மக்கள் எங்களிடம் சொல்லுகிறார்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்தை அரசாங்கம் அமர்த்துகிறது, ஆனால் நீங்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக நீங்கள் பல செயல்பாடுகளில் இறங்கியிருக்கிறீர்கள் என்று எங்கள் மீது பலவிதமான விமர்சனங்கள் மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய செயல்பாடுகள், தங்களுடைய அதிகாரிகள் செயல்பாடுகள் அவர்களுக்கு ஒரு சொல்வதற்குரிய காரணமாக அமைகிறது. ஆகவே இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருந்த இந்த பிரதிநிதியை நான் ஆதரிக்கின்றேன். அதே நேரத்தில் அந்த மாவட்டங்கள் இருக்கின்ற சிறிய சிறிய உண்மையில் 10-12 இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஒரு 3-4 ஏக்கர் காணியை பிடித்து இருக்கிறார்கள். அதில் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்களோ அல்லது தற்போதைய இராணுவ தளபதியோ நேரடியாக அந்த இடத்தை பார்த்தால் நீங்களே சொல்வீர்கள் இது இந்த இடத்தில் முகாம் தேவையில்லை என்று. ஆனால் அங்குள்ள இராணுவ வீரர்கள் தங்களுடைய வசதிகளுக்காக தங்களுடைய வசதிகளுக்காக அந்த முகாமை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் ஒழிய உண்மையில் அந்த முகாம்கள் இருக்கிறதால் தேசிய பாதுகாப்பு என்ற வகையில் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை என்றதையும் கூறி கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சும் இந்த நில விடுவிப்பு தொடர்பாக முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறது. அவருக்கும் நன்றியை கூறி தங்களுடைய இராஜாங்க அமைச்சர் உங்களுக்கு நான் நன்றியை கூறுகின்றேன். இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சில இடங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது, விடுவிக்கப்படவில்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் விடுவித்தது போன்று தற்போது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டு அமைச்சர்களும் இருக்கிறீர்கள், நீங்கள் இரண்டு அமைச்சர்களும் இணைந்து இந்த பிரதேசங்களை மக்களுக்கு இருந்த அல்லது பொதுவான கட்டிடங்களை விடுவித்து அவர்களுடைய சொந்த காணியில் அவர்களை குடியமர்வதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் கொண்டு செல்வதற்கும் உங்களுடைய முயற்சியை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஸ்ருதி மூலாசனோட காலசபா சகோதரிமணி அதுதினே அப்போ ஸ்ரீதரன் மந்தித்துமா விசிங்க ஞாபகம் மடகளப்பு டிஸ்ட்ரிக்டே ஹமுதாகாந்தூர் எகாக்ஸா போலீஸ் போலீஸ் தான துணக் சம்பந்த கட்டலுவ விசேஷமாப்பி தக்கினவா ஒபத்துமான்லாகே பிரதேசிய ஜனதாவ மகாஜனதி விநியோஜித வசன் ஒபத்துமான்லா ரஜாத்த சாயோக தின அவஸ்தாவுக்கு மேம கட்டலு எதிர்பார்த்தன அமுதியும் அப்படி புதுமையின விசேஷம் முக்கியன்னே மே கட்டுத்த மே கர்த்தவிய மேனுக்கூட சலகித்து பிரமாணிக்கும் கரல ஆரம்ப கல்லாத்தினோம் மகி மத்தக்கேணி வரந்த அக்கற பாடஸ்தாவித பிரமாணியாக பௌகை காலே நிதாஸ் கல்லாத்தினோம் மேகே உபதுமா தேருங்கன்னே அப்படி எகதுவில ஆண்டு அதுவா ஒவ்வொருமாரா யம் யம் அவஸ்தாவது அப்படி சாயக்கு தினமா ஏத் மே கட்டுத்த கரண்டியாம ஜனதாவகே தெமல ஜனதாவ முஸ்லீம் ஜனதாவ பத்தின அசுருத்தாவை பத்திக்கிந்தியலா ஏகாபத்திய கட்டியில சீனமா தேசபாலனைக்கிறான் ஏகோல தேசபாலனைக்கிறான் நான் தானே சுலு ஜாதிக எம்னத்தங் ஒவ்வொருமாக பிரதேசமல்ல இன்ன ஜனதாவ பீடாவோட பத்துக்கல்ல தமை ஏகோல தேசபாலனைக்கிறான் லேசியன் இது அப்பி ஹமவிலாயம ரஜாக்கு எதிர விவருத்த மனசுக்கு இங்கே இன்னமா மே கடுத்து கரண்ட ஒனே கீழே ஏ வகை மேனு கூட கரலா தீனமா இதில் தப்பி கரணும் மே யம் யம் ගොඩනැගිලි සම්බන්ධයෙන් මේනකොට අපි පෙරසවි ගොඩනැගිලි ගෙන්නලා ස්ථාපනය කළා ඔබතුමාලගේ ඒ අදාළ භූමි නිදහස් කරන්න කටයුතු කරමින් පවතිනවා. මං හිතන්නේ හමුදා කඳවුර තව වර්ෂයක් යනකොට නිදහස් කරලා දෙනවා. ඒක ඒ සම්බන්ධ අමතුමා අදහස් දක්වයි. ඒ වගේම පොලිස් ස්ථාන සම්බන්ධයෙන් ගොඩනැගිලි නැති ස්ථාන වල අපි පෙරසවි ගොඩනැගිලි හයි කළා හරි ස්ථාපනය කළා හරි ඔබතුමාලගේ මේ අවශ්‍යතාවය ඉටු කරනවා. මේක ගැටළු වෙන්නේ එක නෙමෙයි, මේ කටයුත්ත අපි ඔබතුමාලා වෙනුවෙන් මේ රටේ ජීවත් වෙන එදා ඉඳන්ම මේ රටේ දළ ජාතික නිෂ්පාදනයට විශාල දායකත දරපු ධීවර කර්මාන්තයෙන් මෙහෙවන ඒ වගේ පෞගේ කාලේ එල්ටීටී ග්‍රහණයෙන් ගානේ ලක් කළා ඉඳලා ඒ එල්ටීටී ග්‍රහණයට විරුද්ධව කටයුතු කළා අපිට සහයෝගය දීලා මේ නැවතත් මෙරටේ රජයක් මධ්‍යම ආණ්ඩුව යටතේ මෙරට පාලනය වෙන්න ඕනේ කියන මතයේ හිටපු දෙමළ මුස්ලිම් ජනතාව වෙනුවෙන් අපි මේ කැපවීම කරන්න උත්සාහ කරනකොට අපේ රජයටත් අපේ දේශපාලන දේශපාලන පසුබිමට හානි වන ආකාරයෙන් තමයි යම් යම් විපක්ෂයේ ඉන්න යම් යම් පක්ෂ කටයුතු කරන්නේ. විශේෂයෙන් ඒකාබද්ධ විපක්ෂය. ඒගොල්ලෝ හැමදාම කියන්න යන්නේ අපි මේරට පාවලා දෙනවා කියලා. ඒගොල්ලෝ හැමදාම කියන්න යන්නේ අපේ මේ ආණ්ඩුව ඉන්නේ ඩයස්පෝරාවත් එක්ක කියලා. ඒගොල්ලෝ කියන්න යන්නේ අපි මේ ඩයස්පෝරාවේ නැත්තම් බෙදුම්වාදී පාර්ශ්වවල හවුල්කාරු කියලා. ඒක නිසා ඒකයි අපිට තියෙන ප්‍රශ්නේ. ඒ ප්‍රශ්නේ නැත්තම් අපි මේ වෙනකොට තමුන්නාතව නිදහස් කළ දෙයක් තිබරයි. ඒක නිසා මම විශේෂයෙන්ම තමුන්නාත මතක් කරලා දෙන්නට ඕනේ ඔබතුමාලා අපි අපිත් එක්ක සහයෝගය වැඩ කරන අතර අපි ඔබතුමාලාගේ ජනතාවගේ පස්සේ ඉස්සරහට මැදිහත් වෙනකොට ඒකට විරුද්ධව කටයුතු කරන පිරිසක් මේ පාර්ලිමේන්තුවේ අතිරම ඉන්නවා. පිටත ඊට වැඩි ප්‍රමාණයක් ඉන්නවා. එහෙම තියෙද්දි තමයි පෞගේ කාලේ ගෝඨාභය රාජපක්ෂලා බැසිල් රාජපක්ෂලා අර මුස්ලිම් ජනතාවගේ ප්‍රදේශවලට ගිහිල්ලා ඉස්ටාර් උත්සවවලට සම්බන්ධ වෙලා ඒගොල්ලෝ මහා ලොකුවට මුස්ලිම් ජනතාවට සහයෝගය දෙන විදිහට කතා කරේ. පෞගේ කාලේ දෙමළ ජනතාව අන්ත වශයෙන් පීඩනය ලක් කළා, මුස්ලිම් ජනතාව අන්ත වශයෙන් පීඩනය ලං කළා, ඒ වගේම හින්දු ආගමික ස්ථාන ඒ වගේම ඉස්ලාම් ආගමික ස්ථාන විනාශ කරපු උදවිය පෞගේ දවස්වල ඉස්ටාර් උත්සවවලදී මහා ලොකුවට ජනතාව මුස්ලිම් ජනතාවට සීනියක් මවන්න ලෑස්තුනවා. ඒ වගේම උතුරට ගිහිල්ලා රාජපක්ෂ මහත්තයා ඇතුළු පිරිස ලොකු දර්ශනයක් මවන්න හදන හීනයක් මවන්න හදනවා දෙමළ ජනතාවට. ඒ වුණාට තමුන්නාස තේරුම් ගන්න මේ රටේ ඉතිහාසය ගත්තත් දෙමළ සහ මුස්ලිම් ජනතාවත් එක්ක සහයෝගයෙන් ජීවත් වුණේ එක්සත් ජාතික පක්ෂයට සම්බන්ධ පාර්ශ්ව විතරයි. ඒ නිසා ඉදිරියට අපි කටයුතු කරන ගමන් ඔබතුමාලාගේ ප්‍රශ්න අපිට හොඳට දැනෙනවා. ඔබතුමාලාගේ ජනතාවගේ නියෝජනය ඔබතුමාලා අපිට දෙන සහයෝගය අපි බොහොම සංවේදී. ඒ සංවේදී කරුණුත් එක්ක අපි අනාගතයේ තමුන්නාස ප්‍රශ්න විසඳනවා කියන එක විශේෂයෙන්ම ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් මේ අවස්ථාව ප්‍රකාශ කරන්න ඉස්සෙල්ලා.
බොහොම ස්තුතියි ගෞරව සාන්ති ශ්‍රීස්කන්දරාජ.
நன்றி பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை சார்பாக இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் என்பவர்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை அரச திணைக்களங்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிக்குமாறு நானும் இங்கு எனது கருத்துக்களை முன்வைக்கின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இராணுவத்தால் 601 ஏக்கர் காணியும் கடற்படையால் 721 ஏக்கர் காணிகளும் விமானப்படையால் 2 ஏக்கர் காணிகளும் போலீஸால் 6 ஏக்கர் காணிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 1329 ஏக்கர் காணிகள் இந்த படைகளாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே கௌரவ பாதுகாப்பு பிரதியமைச்சர் அவர்களே, கடந்த 6/6/2018 திகதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்விலே கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் கேட்கப்படும் கேள்வியில் என்னால் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தியன்கட்டு நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 65 ஏக்கர் காணிகளை இராணுவம் ஆக்கிரமித்திருக்கின்றது. இறுதி ஆயுத யுத்த இடம்பெயர்வின் இடம்பெயர்வு வரை அந்த காணியிலே நீர்ப்பாசன திணைக்களம் இயங்கி வந்தது. ஆனால் மீள்குடியேற்றம் நடைபெற்று இன்று 10 வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையிலேயும் கூட அந்த நீர்ப்பாசன திணைக்களம் ஒரு தற்காலிகமாக வேறுவோர் கட்டிடத்திலே இயங்கி வருகின்றது. தற்பொழுது இந்த திணைக்களத்திற்கான ஒரு நிரந்தர கட்டிடத்தை அமைப்பதற்கு ரூபாய் 15 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான கேள்வி கோரப்பட்டு அதற்கான கண்ட்ராக்டர் அவார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த காணியை இராணுவம் ஆக்கிரமித்திருப்பதால் அந்த பணத்தை பயன்படுத்த முடியாது, அது திரும்பி செல்கின்ற ஒரு இக்கட்டான நிலையிலே எங்களது மாவட்டம் பிரச்சினையை எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்துக்கு கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் நான் கேட்டிருந்தேன். உடனடியாக 65 ஏக்கரையும் விடுமாறு கேட்கவில்லை. இந்த பணத்தை பயன்படுத்தி அந்த ஒரு நிரந்தரமான அந்த திணைக்களத்துக்குரிய ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு 2 ஏக்கர் காணியை விடுவித்து தருமாறு கோரியிருந்தேன். அப்பொழுது கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் தான் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தான் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக கேட்டிருந்தார். ஆகவே இதனோடு சம்பந்தப்பட்ட தாங்கள் இந்த பணத்தை இந்த யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் அந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற அந்த மக்களுக்கு அந்த திணைக்களம் சரியான முறையிலேயே சேவையை ஆற்றுவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துகின்ற வகையில் நீங்கள் உடனடியாக 2 ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களானால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் நன்றியுடையவளாக இருப்பேன். அதே நேரத்திலே நாங்கள் தேசிய பாதுகாப்புக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் தங்களிடம் கோருவது படிக்கின்ற பாடசாலை பிள்ளைகளை, வாழ்வாதாரம் தருகின்ற நிலங்களை, மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த நிலங்களை விடுவித்து உதவுங்கள் என்றுதான் நாங்கள் உங்களிடம் கோரிக்கை விடுகின்றோம். அந்த வகையிலே கேப்பாவளவு இப்பொழுது சர்வதேச ரீதியாக பிரசித்தி பெற்றிருக்கின்ற கேப்பாவளவு போராட்டமானது 15 மாதங்களை கடந்து மக்கள் வீதியோரத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற குழந்தை குஞ்சுகளை நீங்கள் வந்து பார்த்தீர்களானால் வீதியோரத்திலே நாங்கள் போகின்ற பொழுது வீதியோரத்திலே நின்று எங்களது காணிகளை விடுவித்து தாருங்கள், எங்களது நிலத்தில் எங்களை வாழ விடுங்கள் என்று கோருகின்றார்கள். அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன அநியாயம் செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள், இதை நீங்கள் மனதிலே கொண்டு நீங்கள் இது விடயமாக சம்பந்தப்பட்ட மீள்குடியேற்ற அமைச்சோடன் தொடர்பு கொண்டு விரைவாக இந்த காணிகளை மக்களுக்கு விடுவித்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே போன்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள இராணுவ முகாம், இது தனியார் மக்களுக்குரிய தனிப்பட்ட உறுதி, மக்கள் உறுதி வைத்திருக்கின்ற காணிகளை இன்று இராணுவம் 10 வருடங்களாக ஆக்கிரமித்திருக்கின்றது. மக்கள் வீதியூரமாக போராடினார்கள். 3 மாதத்துள்ளே அந்த காணிகள் விடுபடும் என்று சொல்லி எழுத்து மூலமாக மக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டும் இன்று வரை வருடங்கள் கடந்து இன்று வரை இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அதே போல பாலிநகர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தகிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலிநகர் மகாவித்தியாலயம், அதன் அண்மையிலேயே முன்பள்ளிகள், சிறுவர் பாடசாலைகள் என்பன இருக்கின்ற வீதியோரத்திலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே கிராம மட்ட அமைப்புகளால் இந்த இராணுவ முகாமை விடுவித்து தருமாறும், பாடசாலை பிள்ளைகளுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது, அவர்கள் ஒரு நல்ல மனநிலையிலே அங்கு கல்வி கற்க போக முடியாத நிலை இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இவ்வாறாக சாதாரணமான வாழ்க்கையிலே இடையூறுகளை ஏற்படுத்துகின்ற முகாங்கள் அமைந்திருக்கின்ற காணிகளை விடுவித்து தாருங்கள் என்று உங்களை மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். தாங்கள் இதுவரை எதுவும் விடுவிக்கவில்லை என்று நான் கூறவில்லை. இதிலே முக்கியமாக நான் ஒரு இந்த சபையிலே நன்றி கூற வேண்டும். முருகண்டி அக்கராயன் வீதியிலே அமைந்திருக்கின்ற இராணுவ முகாம், அந்த முகாமை அண்டி இருக்கின்ற பகுதிகளிலே வேலியடைத்தது. இரவோடு இரவாக பகலோடு பகலாக ஏறக்குறைய 200 ஏக்கர் வரையான காணிகளை பிடித்து வீழி அடைக்கின்றார்கள் என்று அங்கே இருந்த பிரதேச மக்கள் தொலைபேசி மூலம் எனக்கு ஒரு தகவலை தந்தார்கள். உடனடியாக நான் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்த பொதுமக்களிடம் அதை பற்றி அறிந்து நான் இந்த இராணுவ முகாமுக்கு முன்பாக சென்று தொலைபேசி மூலமாக அந்த விடயத்தை அங்கு இராணுவ அதிகாரிக்கு தெரிவித்த பொழுது அப்பொழுது உரிய அதிகாரி இல்லாத பொழுதும் பதில் அதிகாரி பிரதி அதிகாரி முகாமுக்கு வெளியிலே வந்து இந்த விடயத்தை இந்த சம்பவத்தை நான் கூறிய பொழுது அவர்கள் மறுநாள் விடுவதற்கு முன்பே அந்த வேல்கள் அனைத்தையும் கலட்டினார்கள், அப்புறப்படுத்தி இருந்தார்கள். இவ்வாறாக நல்ல விடயங்கள் அல்லது மக்களுக்கு ஒரு நல்ல சம்பவத்தை நீங்கள் செய்து காட்டுவதையும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளையிலே மக்களது இயல்பு வாழ்க்கைகள் பாதிக்கப்படுகின்ற சம்பவங்களை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய அமர்வுகளிலே இந்த சம்பவங்களை இதனாலே இந்த நல் நோக்கம் ஒரு நல்லிணக்கம் ஒரு நல்ல ஆட்சி என்பதற்கு ஒரு கேள்விக்குறி ஏற்படுகின்ற வகையிலே இருக்கின்ற இந்த விடயங்களுக்கு நீங்கள் ஒரு தீர்வு காணக்கூடிய வகையிலே இந்த ஒரு சரியான முடிவுகளை விரைவில் எடுத்து எங்களது மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை கூறக்கூடிய வகையிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தயவாக கேட்டு முடிவுறுத்துகின்றேன். நன்றி.